ஆதேச விதிம் வியாக்கியாத்யாமஹ முமுட்சூணாம் ஸ்ரத்ததானானாம் அர்த்தினாம் அர்த்தாய. உபதேச சாஹஸ்ரி பிரகரணம். பகவத்பாதால் பண்ணின பிரகரணங்கள்ல பிரசித்தமான ஒரு பிரகரணம். சில பிரகரணங்கள் ரொம்ப பேர் படிச்ச பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்க, அதுபோல பிரகரணத்துல இது ஒண்ணு உபதேச சாஹஸ்ரின்னு ஒண்ணு விவேக சூடாமணின்னு. விவேக சூடாமணி பார்த்தோம், இது உபதேச சாஹஸ்ரி. உபதேச சாஹஸ்ரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆயிரம் உபதேசங்கள்னு அர்த்தம். உபதேசம் யார் பண்றது? வேதம் பண்றது. வேற யாரோ பண்ற உபதேசம் இல்ல. உபதேசம்னா கட்டாளன்னு அர்த்தம். உபதேசம் நமக்கு முன்னால சொல்றாரு, நம்ம காதல கேட்ட ரெண்டு தரம் சொல்லிட்டு மறந்து போயிடுவோம், அப்படி இல்ல. உபதேசம் என்ன? கட்டளைன்னு அர்த்தம். சத்ய ஞானம் உபதேச அப்படின்னு மீமாம்சையில சொல்லி. அப்படி உபதேசம்னா வேதம் சொல்றது, வேதத்தினுடைய கட்டளை. வேதமானது லோகத்துல தெரியாத விஷயத்தை சொல்றதுக்குத்தான் வேதம்னு பேரு. அப்படிப்பட்டதான அந்த வேதத்துடைய உபதேசங்களை, ஆயிரம் உபதேசங்களை பொறுக்கி இங்க சொல்லியிருக்க. ஆயிரம்னா என்ன? 999,000 அப்படின்னு சொல்லப்படாது. இங்க ஆயிரம்னா என்ன அர்த்தம்? நிறையான்னு அர்த்தம். அத்தனை உபதேசங்களும் ஒரு இடத்துல எடுத்து மனுஷாளுக்கு இது ரொம்ப முக்கியமோ, இதை நம்ம அனுஷ்டானம் பண்ணணுமோ அத்தனையும் சொல்லியிருக்க. இதுல இது ஒரு பிரகரணம்னு சொன்னேன். பிரகரணம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரம் வேறு, பிரகரணம் வேறு, ஸ்தோத்திரம் வேறு. சாஸ்திரம்னு சொன்னா உபனிஷத்துகள், மனுஷனை அதட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ற கிரந்தத்துக்கு சாஸ்திரம் இருக்கு. அதனாலதான் சொல்ற சாசனா சாஸ்திரம், கட்டளை இடுவதனால அதுக்கு சாஸ்திரம்னு பேரு. அதுக்கப்புறம் பிரகரணம்னா என்ன? சாஸ்திரத்துல இருக்கிற ஏதோ ஒரு பகுதியை கொண்டு விஸ்தாரமாக அதை சொல்லி அந்த அம்சத்துல இனிமேல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பார்க்கணும், அதுக்கு பிரகரணம்னு பேரு. பிரகரணம் என்ன அர்த்தம்? சாஸ்திரைக தேச சம்பந்தம், சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம், ஆஹோ பிரகரணம் நாம பிரகரண ஜாம நீஷினா அப்படின்னு. பராசர உபபுராணத்துல பிரகரணம்னா என்னதுங்கிற ஒரு டெபினேஷன் அங்க கொடுத்திருக்கு. ஸ்தோத்திரம்னா நமக்கு தெரியும், நிறைய ஸ்தோத்திரங்கள் இந்த 2 வருஷத்துல பார்த்தோம். ஏன்னா ரொம்ப ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதே இல்ல ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பிரகரணங்கள்லாம் சின்ன சின்னதா எடுத்து படித்தோம். இன்னும் நிறைய இருக்குன்னு, சிவாபராத லட்சணோபன ஸ்தோத்திரம், பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், விஷ்ணு கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், இப்படி பல ஸ்தோத்திரங்கள் உண்டு. ஆனா அத்வைத சாஸ்திரத்துக்கு உபயோகப்படக்கூடியதான, சாட்சாத் சம்பந்தமா இருக்கக்கூடியதான பிரகரணங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்பொழுது இந்த பிரகரணம் உபதேச சாஹஸ்ரி பிரகரணம். இதுல பிரகரணத்தை பத்தி பார்த்துக்கிட்டோம். இந்த உபதேச சாஹஸ்ரிக்கு என்ன ஒரு விசேஷம்னு சொன்னா, அதுக்கு முன்னால இருந்ததான பிராச்சீன ஆச்சாரியால் சுரேஸ்வர ஆச்சாரியால் ஆகட்டும், பத்மபாத ஆச்சாரியால் ஆகட்டும், அவளுடைய கிரந்தத்துல இந்த பிரகரணத்தை கோட் பண்ணியிருக்கு. அதனால சந்தேகமே இல்லாம பண்ணினான்னு எல்லாரும் ஒத்துட வேண்டியதான நிலை வந்துருக்கு. ஏன்னா அவளே கோட் பண்ணிருக்காரு, ததுத்தம் உபதேச சாஹஸ்ரியாம், ததுத்தம் சாஸ்திரோபதேச கிரந்தே எப்படி எல்லாம் சொல்லியிருக்க. ஆகையால் இத ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் எப்படியோ அதே மாதிரி அந்த சமயத்திலிருந்து வந்து கொண்டிருக்கு. எப்படி இதுல 2 பகுதியா இருக்கு இந்த பிரகரணம்? எப்படி கத்திய பாகம்னு ஒண்ணு, பத்திய பாகம்னு ஒண்ணு, ப்ரோஸ் போர்ஷன் ஒண்ணு, பொயட்ரி போர்ஷன் ஒண்ணு. இப்படி 2 விதமாக இருக்கு. ப்ரோஸ் போர்ஷன் என்னன்னா, இது வந்து சாட்சாத் நம்ம பேசுறா போல டைரக்டா சொல்லணும். என்னதான் ஸ்லோகமா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் அதை அன்வயம் பண்ணும் பொழுது சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அது சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு வந்தா தான் அன்வயங்கள் வரும். அதற்காக என்ன பண்ணார், முக்கியமான அம்சத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சாரியாளுடைய ஸ்லோகமே ரொம்ப அழகு, எந்த மீட்டர் எடுத்துட்டாலும் ரொம்ப நல்லா பண்ணுவார். அது ஒரு பிரசாத் சாட்சாத் பரமேஸ்வர். சொன்னோம் இல்லையா, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படி வேதமே எல்லா வித்யைகளுக்கும் அதிபதியா இருக்கிறவர் பரமேஸ்வரன் சொல்லியிருக்க. அப்படி பரமேஸ்வர அவதாரமா இருக்கா கூடியதானவருக்கு சொல்லணுமா? இருந்தாலும் ஜனங்களில் அவ்யாஜமான ஒரு கருணை அவருக்கு, எப்படியாவது அவளுக்கு இந்த ஜென்மாவது புரிஞ்சு ஆகணும், ஆத்ம தத்துவமாக புரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல முதல்ல கத்திய பாகமா சொல்ல ஆரம்பிச்சிடும். முதல்ல அத மோட்சசாதன உபதேச விதி அதா அப்படின்னு என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, சூத்திர பாஷ்யத்துல அதான பிறகுன்னு அர்த்தம். இங்க அதான எதுக்கு பிறகு? இங்க ஒண்ணு முன்னால ஒண்ணு சொல்லலையா, அதான ஆரம்பிக்கிறோம். எது? மோட்சசாதன உபதேச விதி. மனுஷாளுக்கெல்லாம் மோட்சம் வேணும். மோட்சம்னா என்ன? நமக்கு வாழ்க்கையில தோணக்கூடியதான பர்மனண்டா காணப்படுகின்றதான கவலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கவலைகள்லாம் விட்டு போறதுதான் பந்தத்துக்கு ஆப்போசிட் மோட்சம். எப்ப பாருங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு, ஒரு சின்ன காரியத்தை பண்ணணும்னாலும் அது ஒழுங்கா நடக்கணுமே, எல்லாம் ஆகணுமே, சௌக்கியமா இருக்கணுமே, எல்லோரும் சந்தோஷமா இருக்கணுமா, நமக்கு கடைசியில் ஒரு சந்தோஷம் இருக்கணுமே, யாரோ ஒரு வார்த்தை பேசப்படாது, குறைச்சலாத செலவுல அதிகமான ஒரு பிரயோஜனம் கிடைக்கணுமே, எத்தனை இருக்கு பார்த்தீங்க, ஒவ்வொன்றும் யோஜனை பண்ணீங்கன்னா எல்லாமும் நல்லா நடக்கணுமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுதோ, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் பொழுதோ, அல்லது ஒரு பூஜை பண்ணும் பொழுதோ, ஜபம் பண்ணும் பொழுதோ, ஜபம் பண்றதுன்னு ஆரம்பிச்சு மேலே கீழே முன்னால பள்ளி டப்புன்னு விழுந்ததுன்னு வச்சுங்களேன், ஜபம் பண்ண தோணுமா? பள்ளிதான் ஞாபகம் வருமே தவிர அப்புறம் ஜபம் ஞாபகம் வருதுல்ல, அது பாட்டுக்கு அது விழுந்தது சார். இருந்தாலும் அப்படின்னா என்ன, எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் பொழுதும் சௌக்கியமா முடியணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால அந்த பந்தங்கள்லாம் தெரிச்சு சௌக்கியமா நம்ம இருக்கணும் என்கிறதுக்கு தான் மோட்சம். அந்த மோட்சத்தை அடைவதன் பொருட்டு மோட்சசாதன உபதேச விதி, அது என்ன சொல்லணும், எப்படி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த உபதேச விதியே வியாக்கியானம் பண்ணுகிறோம். யாருக்கு? முமுட்சூணாம் ஸ்ரத்ததானாம் அர்த்தினாமர்த்தாய. யாருக்காக பண்றேன்? யாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கோ அவளுக்கு. சோ பாருங்க என்ன சொல்ல போறேன், மோட்சத்துக்கு என்ன சாதனம்னு சொல்ல போறேன், யாருக்கு சொல்ல போறேன், யார் அது விரும்புறாளோ அவளுக்கு சொல்ல போறேன். சாட்சாத் என்ன, வேற யாருக்கா சொன்னா ஏன் சார் பிராணம் வாங்குறாள் அப்படின்னு சொல்றேன். யாருக்கு அது தேவையோ அவளுக்கு அது சொல்லணும். நம்ம பேசும் பொழுதும் யார் எது எதிர்பார்க்கிறாளோ அதான் நம்ம பேசணும். சாஸ்திரம் என்ன சொல்றது, யார் எது எதிர்பார்க்கிறாளோ அவளுக்கு அதை சொல்லணும், மற்றவர்களுக்கு சொல்லப்படாது அப்படின்னு. ஆகையா முமுட்சுணாம் மோட்சம் வேணும்னு கருதுறவாளுக்கு மோட்சத்துக்கு என்ன சாதனம், அது என்ன வேதாந்தத்துல சொல்லியிருக்குங்கிறத சொல்கிறேன். முமுட்சுணாம் ரொம்ப பேர் லோகத்துல கேள்வி கேட்டுருவான், அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். நீங்க சொல்ற காலத்துல வேற எங்கேயோ பிஸியா இருந்துட்டு இருப்பான். இதுக்கு என்ன பேரு? ஸ்ரத்த இல்லைன்னு. கேட்டதுமே சொல்ல தொடங்கினதுமே அவ ஒழுங்கா கேட்கணுமோ இல்லையோ, நமக்காகத்தான் சொல்றார், நம்ம கேள்வி கேட்டோம் நமக்காகத்தான் சொல்றார் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோட கேட்கணும் இல்லையா. ஸ்ரத்த இருந்தாதான் நன்னாக புரியும். எந்த விஷயமா இருந்தாலும் கேட்ட பிறகு சொல்ல தொடங்கின அது ஸ்ரத்தையா கேட்கணும். ஸ்ரத்தா வரணும்னா என்ன வேணும்னா பக்தி இருக்கணும். பக்தியும் ஸ்ரத்தையும் அக்கா தங்கைகள், ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்கும். அதே மாதிரியே ஏன் சார் அனந்தம் சொல்லப்படாதோ, ரெண்டும் பெண்பால். அதனால ஸ்ரத்தாங்கிற சொல்லோ பக்திங்கிற சொல்லோ பெண்பால், அதனால சொன்னேன். வியவகாரம் நடந்தார் ஒன்னு இருந்தா பகவது இன்னொன்னு இருக்கும். அதே மாதிரி ஸ்ரத்தாளுனாம் ஸ்ரத்ததானாம் அவளுக்கு நிச்சயமாக இத பிரயோஜனத்தை கொடுக்கும். யாரு வேணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அதை சொன்னா அவளுக்கு அதை பிரயோஜனம் கொடுக்குமா இல்லையா? அதனால ஸ்ரத்ததானாம் அர்த்தாய் அர்த்தினாம் அர்த்தாய அர்த்தினாம் அவ இதை எதிர்பார்க்கிறான். எதிர்பார்க்கிறவளுக்கு சொன்னா ரொம்ப நல்லது இல்லையா? ஆகையா எப்படி அடைய வேண்டும் என்ற விஷயத்தை வேதாந்தங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அந்த விதியை முமுட்சுக்களாக இருக்கிறவாளுக்கு, யாருக்கு மோட்சம் வேணும்னு கருதுகிறாளோ அவளுக்கும் எல்லோருக்கும் தான் மோட்சத்தில் ஆசை. சுகமா இருக்கணும்னு ஆசை யாருக்கு தர இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பர்மனன்ட் ஹாப்பினஸ் வேணுங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கு. வெறும் ஆசை மட்டும் இருந்தா போருமா? ஆசை இருக்கு தகசீல் பண்ண, அதிருஷ்டம் இருக்கு உச்சவர்த்தி எடுக்காமா. ஆசை மட்டும் இருந்தா போறது, ஆசையும் இருக்கணும். அந்த ஆசை சாதாரண ஆசையா இருக்க கூடாது, ஆசையானது தீவிரமான ஒரு ஆசை இருக்கணும். அதான் முமுட்சுத்துவம் எப்படி, தீவிர முமுட்சுத்துவம் வேணும். ஆகையால் முமுட்சுனாம் ஸ்ரத்ததானானாம், அதுல ஸ்ரத்தையோட யார் இருக்காளோ அவளுக்கு சொல்கிறார். அர்த்தினாம், அவ வந்து ஏதோ ஸ்ரத்தையா இருந்தத இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு ரொம்ப இருப்பார். இதெல்லாம் அனுஷ்டானம் எல்லாம் வேண்டாம் சார், நம்ம என்னதுன்னு தெரிஞ்சுப்போமே, அப்புறம் ஒரு நாளைக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டா போச்சு. தந்தியா எப்படி பண்ணணும், சம்ஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணணும், இதனால என்ன லாபம், எதுக்காக பண்றேன், இதெல்லாம் பண்ணி ஒரு தொகுத்து ஒரு புஸ்தகமா போட்டா நிறைய காசு வருமோ இல்லையோ, ஐடியா என்னதான் இருக்கு. ஆனா எதுக்காக தெரிஞ்சிருக்கேன், அனுஷ்டானம் பண்ணணும், அதனால வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு இல்ல, அப்படி இருந்தா பிரயோஜனம் இல்ல. அர்த்தினாம், மோட்சார்த்தியா இருக்கான், நான் மோட்சத்தை அடையணும் எனக்கூடியதான எண்ணத்தோடையே அதுவே பிரயோஜனமாக கண்டிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு அர்த்தினாம் அர்த்தாயா, அவளுக்காக சொல்கிறேன். இப்ப இந்த லைன்ல விஷயம் என்ன, இந்த புத்தகத்துல என்ன சார் சொல்ல போறார், வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி புக் அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்ல போறேன், மோட்ச சாதனம், மோட்சத்தை அடைவதற்கு வழி, இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். இது என்ன சார் பலம்னா, மோட்சம் தான் பலம். சோ சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லிவிட்டேன், பலத்தை சொல்லிவிட்டேன், இதுக்கு யார் சார் அதிகாரி, ஹூ இஸ் ஃபிட் டு ரீட், இந்த புத்தகம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு, முமுட்சுக்களா இருக்கிறவர்களுக்கு, ஸ்ரத்த உள்ளவர்களுக்கு, மோட்சத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு. சோ அதிகாரி சொல்லியாச்சு, விஷயம் சொல்லியாச்சு, பிரயோஜனம் சொல்லியாச்சு, அதற்கு பிறகு என்ன சம்பந்தம், வியாக்கியாத்யாமஹா. இந்த வியாக்கியான இருக்கிறதுல அது கியான்ய பிரகதனே எனக்கூடியதான தாதுல இருந்து வந்ததான சொல்லுது, கிளியர்லி எக்ஸ்பிளைனிங் ஷாங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றார் அப்படிங்கிற அப்படின்னு என்னதான் தெளிவாக, எப்படி சொன்னால் நமக்கு புரியுமோ அப்படி சொல்லி, எப்படி என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் புரியும்படி சொல்ற பார்த்தீங்களா, அதுதான் வியாக்கியானம்னு பேர். வியாக்கியானம் சொல்ல, அந்த வியாக்கியானதுக்கு இன்னொரு வியாக்கியானம் தேவையா இருக்கு சார், இருக்கிறதே குழப்பி விட்டா அதுக்கு வியாக்கியானம்னு பேர் இல்ல. ஆகையால் வியாக்கியானம்னா என்ன, மனுஷியாளுடைய மனசுல இருக்கக்கூடியதான கவலைகளை நீக்கி, சந்தேகங்களை நீக்கி, சந்தேகமர சொல்லக்கூடியதான கிரந்தம். இப்படி அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம் சொல்லியாச்சு. பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தம். அதனால இந்த கிரந்தமானது அவசியம் படிக்க வேண்டியது. இதுக்கு அதிகார சதுஷ்டயம் பேரு, சாதன சதுஷ்டயம் ஒண்ணு சொல்ல போற அது வேற. இது என்ன, அதிகாரிய பத்தி சொல்ல, அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம் அப்படின்னு ஒவ்வொரு புஸ்தகமும் எழுதுறதுக்கு முன்னால இதை தெரிஞ்சிருந்து அது இருந்தா தான் பார்க்கணும், இல்லைன்னா படிக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்லியாச்சு. ஆக மோட்சசாதன உபதேச விதிம் வியாக்கியாத்யாம முமுட்சூணாம் ஸ்ரத்ததானாமர்த்தினாமர்த்தாய ததினம் மோட்சசாதனம். அப்படிப்பட்டதான இந்த மோட்சசாதனமானது எனது ஞானம். மோட்சத்துக்கு எது சார் சாதனம், ஞானம். அறிவு ஒண்ணுத்தான் மோட்சத்துக்கு சாதனம். கர்மாக்கள் பண்ணினா சித்த சுத்தி வரும், உபாசனை பண்ணினா அந்த சித்தத்தை ஞானத்தை அறிவதற்கு தயார் பண்ணி கூர்மையான மனசை கொடுக்கும். அந்த உபாசனம் என்ன பண்றது, ஏகாகிரமான ஒரு மனசை கொடுக்கும். திருஷ்யதே து அக்ரியயா புத்யா சூக்மயா சூக்ம தர்சிபி கடபனிட்டு சொல்ற. இது வந்து சாதாரணமாக எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஷார்ப் இன்டலெக்ட், ரேசர் ஷார்ப் இன்டலெக்ட்,
எக்ஸாமினேஷன் டிரான்ஸ்லேட் பண்ணப்படாது, டெஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணப்படாது.
ஆனா பரீட்சைனா டு அனலைஸ் அர்த்தம், டு எக்ஸாமின், டு அனலைஸ் அப்படி. எக்ஸாமினேஷன் இல்ல, டு எக்ஸாமின். ஒரு பொருளை நன்னா எல்லா பக்புறமும் அதை பார்ப்பது, அதான் அப்படி உலகத்தை எல்லாம் பரீட்சை பண்ணுதான். இது ரொம்ப முக்கியம். நம்ம கவனிக்கிறது இல்ல, எதை கவனிக்கிறோம், எந்த பொருளை பார்த்ததே முதல்ல என்ன பண்ற, இது நமக்கு உபயோகப்படுமா முதல்ல, ரெண்டாவது நாம இதை வச்சுட்டா நாலு பேர் நன்னா இருக்கேன்னு நம்மள பாப்பாளா, அதனால எனக்கு இந்த வஸ்திரம் தரிச்சேன்னு அழகா இருக்கே சார், எங்க வாங்கினேன், நானும் வாங்கலாமே அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சொத்து பெருந்து போயிடுது. ஏண்டாரு வஸ்திரத்தை தானே கொண்டாடினா, உங்களை கொண்டாடலையே, விவகாரம் என்னன்னா இருந்தாலும் அப்படி. சில பேர் இந்த டிரஸ் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, நன்னா இருக்குன்னு சொன்னா, அப்ப டிரஸ் தான் பாத்தேடா, வேற என்ன பண்ற, தானே கண்ணல விழுந்தது, விவகாரம் போட்டு நான் நன்னா இல்லையா, அயலா அடுத்ததெல்லாம் என்ன சொல்லணும், சார் இந்த டிரஸ் உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த எதிர்பார்க்கிறவா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவ மனசுல அப்படி. இந்த பரீட்சைன்னு இருக்க பத்தில எக்ஸாமினேஷன், உலகத்துல ஒவ்வொரு பொருளும் நிஜமா இது எனக்கு நன்மையை கொடுக்குமா கெடுதலை கொடுக்குமா, இது நல்லதா கெட்டதா இப்படின்னு எக்ஸாமின் பண்றது பார்த்தீங்களா, இதுதான் பரீட்சான்னு. அப்படி உறுத்தி அதை பார்த்தவர் ஒருத்தர் இருக்க, ஆயால் தான் அவருக்கு பரீட்சித்துன்னு தெரியும். பாரதத்துல வியாசாச்சாரியால் நமக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்க, ஆனா கவனிக்கிறது இல்ல, ஆசி விட்டுவர். அந்த பரீட்சித் மகாராஜா அவர் உத்தரான அவங்க அம்மாக்கு பேர், அபிமன்யனோட ஆத்துக்காரி. அபிமன்யு யாரு, அர்ஜுனனுடைய விவகாரம் முழுக்க. இப்படி இந்த அபிமன்யு ஆத்துக்காரி, அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் இருந்தது. இந்த கடைசி நாள் யுத்தத்துல அஸ்வத்தாமா என்ன பண்ணிவிட்டார், கோபம் வந்து இவ் உலகத்திலேயே பாண்டவாளுடைய இனமே இருக்கப்படாதுன்னு பிரம்மாஸ்திரத்தை போட்டார். எப்படி பாண்டவான்னு சொல்றவாளே அவளுக்கு, நான் பாண்டவாளுக்கு சேர்ந்தவன் யாரு வாய்க்கிறானோ அவன் என்ன பொண்ணு பிடிட்டான், நல்ல எண்ணம் பாத்தீங்களா, சாதாரண வைவா பாத்தீங்களா, பூண்டோடு அழகிறான். சம்ஸ்கிருதத்திலும் இருக்கு, சத்தியோ விநாசைய கோபபதி குலானி அப்படி. கோபம்னு வந்ததுன்னா என்னென்ன இருக்கு, அவன் மட்டும் அழகிறது இல்ல, எல்லாரையும் சேர்த்தான். அவனுக்கு சம்பந்தமான பொருள் ஒன்றும் இருக்கப்படாது, என்னமோ அவளை கோபம். ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அத்துக்கு போனா, அவ உபயோகப்படுத்ததான சிக்கு பலகா இருந்தது, அத எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட. அந்த ஆத்து மாமி என்ன சொன்னது, மாமி அதாவது மாட்டு பொண்ணு வச்சுக்கலாம், மாட்டு பொண்ணோ பொண்ணு, மாட்டு பொண்ணா கோபம் இருப்பாரு, யாரோ ஏதோ சொன்னாலும் கோபிச்சுட்டா இன்னைக்கு பேப்பர் வந்துருக்கு. விவகாரம் முழுக்க சார் திடீர்னு என்ன பாருங்க, அவர் உபயோகப்படுத்தின பொருள் ஒன்னும் இந்த உலகத்துல இருக்கப்படாது, எல்லாத்தையும் எரிக்க போறேன்ட்டா, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அவ்வளோ அபிமானம்னு வச்சுங்களேன், ஏன் சொல்லுவது இல்ல. அப்படி எந்த பொருளையும் நல்லா ஊனி கவனிக்கணும். பரீட்சை மகாராஜா இவர் உத்தர கர்ப்பத்துல இருக்கா, பாரத யுத்தம் கடைசி நாள், எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு, கடைசியில பீமநானமன் துரியோதன தொடைய அடிச்சு கீழே விழுந்துதான் பிராணம் போற நிலையில இருக்கு. அப்ப அஸ்வத்தாமா கிட்ட போய் இப்படி ஆயிடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன சொல்லணும் நான் ஹெல்ப் பண்றேன், கடைசி ஆசை என்ன இருக்கு சொல்லுங்க. அந்த துரியோதன் அப்பவும் என்ன சொல்லணும் தெரியுமோ, ஆசைன்னு ஒண்ணு எனக்கு இந்த வாழ்க்கையில ஒண்ணுதான், பஞ்ச பாண்டவாளையும் கொண்டு அவளுடைய தலைய கட்டி எனக்கு கொண்டு வந்து காமிக்கணும் அப்படி சரின்னு போனார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இதையெல்லாம் முன்னாலேயே அறிந்தவர் ஒருத்தர் இருக்க, சாட்சி சேதா கேவலோ நிர்குலச, நீங்க சொல்லவே வேண்டாம், உங்க மனசுல என்ன ஒரு எண்ணம் உண்டாகிறதோ அந்த எண்ணத்தையே பார்த்தவர் ஒருத்தர். யார் தெரியுமோ, நான் கபட நாடக சூத்திரதாரி கிருஷ்ண பரமாத்மா. அவர் பார்த்துட்டார், ஓஹோ அஸ்வத்தாமா வரான், அவன் வந்து இவளை கொல்ல போறார் அப்படின்னு நினைச்சுண்டு இவளை என்ன பண்ணார், ஒரு பிளான் பண்ணினார். பஞ்ச பாண்டவளை யுத்தமா முடிஞ்சு போயிடு, 100 கௌரவாளையும் கொண்டு விட்டேன், என் மேல அப்படியே ஒரு ரொம்ப கிரமப்பட்ட 18 நாள் டென்ஷன், வாங்க அப்படி உலா விட்டு வருவோம்னு இவளை அழைச்சிட்டு போற. திரௌபதி அம்மா நீயும் வா அப்படின்னா, பஞ்ச பாண்டவாள் திரௌபதி கிருஷ்ண பரமாத்மா 7 பேர் கலந்து அப்படி கிளம்பி போனார். இந்த பாண்டவாண்டைய ஐந்து பசங்கள் இருக்க பாத்தீங்களா, உப பாண்டவாள்னு பேர். அவ சாயங்காலம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு படுத்துன்னு தூங்குறான். அப்பா அஸ்வத்தாமா வர வந்ததுமே கிருதவர்மா அஸ்வத்தாமா எல்லாம் வந்திருக்கா. இங்க பாக்குற பார்த்தா என்னடா ஆச்சு, அஞ்சு பேரும் தூங்குறான். அந்த அவசரத்துல சாயங்காலமும் ரொம்ப லைட் ரைட் எல்லாம் ஒண்ணு இருக்காது பார்த்து, ஓஹோ பஞ்சமாட்டோட தூங்குறோம், நமக்கு ஒரு கவலையும் இல்ல, சிம்பிளா முடிச்சிடலாம். கத்தி எடுத்துன்னு ஒரே தினம் அஞ்சு பேர் தலையை வெட்டி இந்த சைக்கிள்ல இது தேங்காய் எல்லாம் கட்டி கொண்டு வர போவோம் பார்த்தீங்களா, விவகாரம் முழுக்க இளநீரை கட்டின்னு போவான் அஞ்சு கட்டி. அது மாதிரி எல்லாத்தையும் கூட கட்டி துரியோதன் கிட்ட வந்து கொண்டு காமிச்சாராம். துரியோதன் ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சார். பார்த்து என்ன சுவாமி, நான் வந்து இப்படின்னு நல்லது பண்ணிருக்கேன், நீங்க சொன்னது சீக்கிரமா பண்ணிருக்கேனே, 18 நாள்ல உங்களால பண்ண முடியாத காரியத்தை ஒரு அரை மணியில நான் பண்ணிருக்கேன், நீங்க வந்து அழறீல அப்படின்னு. அட பாபி என்ன பண்ணினாய், எங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது கூட ஆள் இல்லாம பண்ணிவிட்டீங்க. ஏன்னா நீங்க பாண்டவாளை கொல்லல, பாண்டவாளை குழந்தைகளை கொண்டு இருக்க, புருஷ சந்ததி இவதான், யாரும் கிடையாது. அத்தனை பேரையும் அஞ்சு பேரையும் சேர்த்து பண்ணிவிட்டியடா, இதனால எங்களுக்கு மேல் நோக்கத்துக்கு வேணா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோ சிராதம் பண்றதுக்கோ ஆள் இல்லாம பண்ணிவிட்டியே, என்ன பண்றது அப்படின்னு கண்ண மூட்டிட்ட. மகா கோபம் வந்திருந்த அஸ்வத்தாமாக்கு. யாரு மேல? பகவான் மேல. இத்தனையும் பண்ணி வைக்கிறது அவர்னு எல்லோருக்கும் தெரியும். விவகாரம் முழுக்க எங்கெங்க தப்பு நடக்கிறதோ, எங்கெங்க பிரமம் நடக்கிறதோ, இதுக்கெல்லாம் பிரமத்தை உண்டு பண்றவர் மாயாவி எங்க பரமாத்மா. சார் அங்க இருந்து வந்தார். அவ என்ன பண்ணினார், கிருஷ்ண பரமாத்மா காரியம் ஆகிட்டு தோக்கியா, இவாளும் போகணும் இதுல, அதனால என்ன பண்ணார், அவங்கமே அப்படி வர வந்ததுமே மகா கோபம் வந்துட்டு அழுத தாங்கல திரௌபதிக்கு. இவாள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா, அடாடாடா இத்தனை நாள் காப்பாத்தி நம்ம அஞ்சு குழந்தைகளையும் போயிட்டாளேன்னு கோபம் வந்தது. எங்க அர்ஜுனன் டக்குன்னு கோபம் வந்துடும். வந்ததுமே என்னாச்சு, இதை யாரு பண்ணினானோ அவன் தலையை நான் வெட்டிவிடுவேன்னு சபதம் பண்ணிவிட்டேன், இல்லைன்னா நாளைக்கு இதே நேரத்தில் அக்னியில இறங்கி விடுவேன். அதுக்கப்புறம் நான் சபதம் பண்ணிட்டேன்னு பகவான்கிட்ட வந்து கேட்கறோம். அவசரப்பட்டு வாய விட்டுற வேண்டியது. அப்புறம் சாரின்னு சொன்ன என்ன பிரயோஜனம், சாரின்னு சொன்னா இப்ப கோவிச்சுக்க மாட்டானே தவிர அந்த உள்ளூர் மனசுல இருக்கிறது போகுமா? 2 அடி முதுகுல விட்டா வலி போயிடும், வார்த்தையை விட்டேன்னா அது மரண பரியந்தம் இருக்கும். என்ன பண்றது, பகவான் பார்த்தாராம். சபதம் பண்றதுக்கு முன்னால என்ன நினைக்கல, பண்ணிவிட இந்த அவுட் எக்ஸிக்யூட்டுங்கிறதான் நான் ஞாபகம் வரேனோ அப்படின்னார். அங்க இருந்தாலும் என்ன பண்றது, பக்தோதுமே சகா தேதி பக்தனாச்சு, என்ன பண்றது, பக்தனுக்கா எதையும் பண்ணணும், பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வசியா பயாபா என்று பண்ண முடியல. சரி யுத்தத்துக்கு வந்த அர்ஜுனன் போடுற பாணங்களுக்கு தாங்க முடியல அஸ்வத்தாமாவால். கடைசியில என்ன பண்றார், அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரத்தை போட்டார், பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மசுரவாஸ்திரம் சுத்திட்டே இருக்கு, பாண்டவாள்கிட்ட வருது, கிட்ட வர முடியல. ஏன்னா பகவான் கிட்ட இருக்க, பகவான் பகவான் இது பிரம்மாஸ்திரம், மகாவிஷ்ணு அங்க இருக்கார், பிரம்மாக்கு அப்பா மகாவிஷ்ணு அங்க இருக்கார், அது வேலை செய்யுமா, அவர்கிட்ட வேலை செய்யுமா? சக்கராயுதம் இருக்கிற இடத்துல பிரம்மாஸ்திரம் வேலை செய்யல. எவனோ சுத்தி சுத்தி பார்த்தது, ஒண்ணும் விவகாரம் இல்ல. என்னதான் பண்றதுன்னு நேரம் மீதி பேரை முடிச்சுட்டு அப்புறம் இவாட்ட வருவான். என்னைக்காவது பகவான் கிட்டே இருக்காரு, பகவான் விட்டு ஒரு 10 நிமிஷம் பாடம் இல்லையா, அன்னைக்கு பாத்துட்டா தேவல அப்படின்னு நான் சொல்லிட்டு வரதான். எங்க போறதுன்னு பார்த்தது, ஊர்ல பாண்டவாள்னு சொல்றவா யாரும் இருக்கா, அபிமன்யு யுத்தத்துல போயிட்டார், வேற யாரும் இல்ல, இவ 5 பேர் தான் இருக்கா அப்படியே பார்த்ததான். உத்தரையனுடைய கர்ப்பத்துல, அபிமன்யுடைய ஆத்தக்காரி உத்தர கர்ப்பத்துல ஒரு சிசு இருக்க, 5 மாசம் அந்த சிசுவை போய் கொண்டு பண்ணும் அப்படின்னு நான் சொன்ன. உத்தர கர்ப்பத்துக்குள்ள இந்த பிரம்மாஸ்திரம் பிரம்மசிரவாஸ்திரம் போயிருக்க, அப்படின்னு கட்ட வரல அளவுக்கு. ஒரு கையில சங்கம், ஒரு சக்கர, ஒரு கையில சக்கரம், ஒரு கையில கதை, ஒரு கையில தாமரையும் வச்சுண்டு, தாமரை பொற்றத்தை வச்சுண்டு, பீதாம்பரனாகவும் சகலாபரண பூஜனாகவும் நல்ல ஆனந்தமா கிரீட்டத்தோட பரமாத்மா புன்சிரிப்போட பிரகாசிக்கிற அக்ரேவ சாமி ஜோரி விட அப்படின்னு அழகா சொல்ற மாதிரி பகவான் உள்ள போயிருக்கார். இந்த பரீட்சின் மகாராஜா அப்படியே உள்ள இருக்கிறவர், அப்படியே பாக்குறாரு. அந்த குழந்தை பிரம்மசிவோஸ்திரம் போறது அது சுத்தினுமே பின்னாலேயே பகவான் இருக்கார். பகவானுக்கு பின்னால பகவான் பயந்து அந்த இடத்துல ஓடுறது, அது ஓடுறப்ப பகவான் இப்படி சுத்திட்டே இருக்கும். இந்த குழந்தைக்கு அம்மா கர்ப்பத்துல ஒரே இருட்டு, இருட்டா இருக்கிறது வந்து உள்ள இருட்டு தானே, வெளியில தான் லைட் இருக்குன்னு. அந்த இருட்டுல அந்த மகாவிஷ்ணு சுத்திட்டு இருக்காரு, பிரம்மசிவோஸ்திரமும் சுத்துறது. அந்த பிரம்மசிவோஸ்திரம் தெரியல, அது ஏதோ பூச்சி மாதிரி இருக்கு. இந்த மகாவிஷ்ணு மட்டும் அங்கொட்ட மாத்திரமா இருக்கார், சுத்திட்டே இருக்கார. அந்த கண்ணு குழந்தை அந்த மகாவிஷ்ணு சுத்துறது அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எல்லா போஸ்ட்லயும் இந்த ஸ்கேன் எடுக்கிறான் பாத்தீங்க, ஒரு போட்டோ எடுறான்னா அவன் பாட்டுக்கு 100 போட்டோ எடுக்கிறான். ஒரு போட்டோ நமக்கு புரியல, கடைசியில 3000 ரூபாய் கொடுத்து போட்டோ எடுத்த ஒரு போட்டோ புரியல. ஆனா வரிசன் மகாராஜா என்ன அத்தனையும் பார்த்தான். அதனாலதான் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு பரீட்சித்துன்னு பேர் வச்சார். பரிதஹா ஈட்சிதவா வைத்து பரீட்சித்து, பரிதஹா இன் ஆல் டைரக்ஷன் நன்றாக. பகவான பார்த்தார் பிறக்கிறதுக்கு முன்னால், அது என்ன பாக்கியம் பார்த்த, இன்னும் பிறக்கல, அது அதை கொண்டு பேச தெரியல, ஆனா அந்த குழந்தை பார்த்ததான். அப்படி எல்லாரும் பார்த்தது. அது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நீங்க அப்புறம் கதை என்ன கேட்கப்படாது, பாரதமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பரீட்சித்துங்கிற மாதிரி பரீட்சியா லோகா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கர்மசிதோ பிராமணா, இந்த கர்மாவினால நமக்கு பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பம் நேரிட்டது. ஒவ்வொரு பொருளையும் நீங்க பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்ததான ஒரு கர்மா நீங்க பண்ணி இருக்கணும். இல்லைன்னா 4 பேர் போயிட்டு இருக்கோம், இங்க ஒரு பொருள் இருக்கு, சில பேர் பாக்கறா, சில பேர் பாக்கற, சில பேர் பார்க்காத நீங்க பார்த்தல அது கடோரமா இருக்கு. என்ன பண்றது, அவன் பார்த்தா அழகா இருந்தது, நீங்க பார்த்தா அது கடோரமா போயிடுது. ஏண்டா நேரம் தலை எழுத்துமா, அதான் நான் கர்மாங்கிற வேற ஒண்ணு இல்ல. கர்மசிதான் பிராமண நிர்வேதமாயாது, அதுல நல்லது கெட்டது இருக்கு என்கிறத பார்த்து நல்லது நிஜமாக நல்லதல்ல, நல்லதாக இருக்கிறதாக காணப்படுகிறது. இவை எல்லாம் மனுஷியரை பந்திக்கும் எனக்கூடியதான விடயத்தை நன்றாக பார்க்கணும். பார்த்து அது நமக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கூடியதான எண்ணத்துக்கு வரணும். நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம், எதை பார்த்தாலும் இது எனக்கு உபயோகப்படுமா, இது நன்னா இருக்கா, இதே அபிப்பிராயம் தானே. அது நன்னா இருக்குங்கிறதுக்காகவே அதை வந்து வெளியில வச்சு அதெல்லாம் அழகு பண்ணி நீங்க ஏமாறணுங்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக இந்த பக்கத்துல கடைக்கு போன நிலையானால் ஸ்திரீகள் கட்டிக்கா போலயே புடவை கட்டி அப்படி கட்டுற பத்துல என்னடா வியாபாரம், அதை பார்த்து நீங்க மயங்கணும். கடைசியில போய் கேட்டேன்னா அது அங்கே கட்டி சார் நான் அடுத்த வாரம் ஸ்டாக் வரும், இது அதை விட நல்லதுன்னு இன்னொரு உங்க தலையில கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு 2 வாரம் நல்ல வார்த்தை சொன்னா காதுக்கு இனிமையா, இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் இது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுக்கட்டான். விவகாரம் முழுக்க இப்படிதான் மாட்டிக்கிறேன் லோகத்தில் இல்ல. விவகாரம் என்னடா இது, இப்படி விஷயங்களை நன்றாக ஆராய்ந்து பிறகு அதனால ஒரு பிரயோஜனமும் மனிதனுக்கு நிச்சயமாக இல்லை என்று அறிந்து கொண்டு அதுல பற்றுதல் இல்லாமல் இருப்பது தான் வைராக்கியம். அதான் பரீட்சைய ஞான சாதன சாதன சாத்தியாத் அனித்யாத். என்ன இந்த பொருள் எல்லாம் எப்படி இருக்கு, அனித்யம் நாட் பர்மனன்ட். உலகத்துல ஏதாவது ஒரு பொருளை பர்மனன்ட் நீங்க சொல்ல முடியுமா? நீங்க எதை தேடிட்டு இருக்க, சாஸ்வதமான சுகத்தை தேடிட்டு இருக்க. இது சாஸ்வதமான சுகத்தை கொடுக்குமா? அதுவே சாஸ்வதம் இல்லையா? அது எப்படி கொடுக்கும்? தான் இருந்தால் தான் சுகத்தை கொடுக்கலாம், தானே அழியக்கூடியதான பொருளா இருந்தால் அதற்கு பிறகு அது எப்படி சுகத்தை கொடுக்கும்? கொடுக்காது. உலகத்தில் இருக்கிற பொருள் ஏதாவது அழியா பொருள் ஏதாவது இருக்கா யோசனை பண்ணி பாருங்க, எல்லாம் அழிஞ்சு போறது. ஜீவநதினு சொன்னா அதுலயே ஜலம் இருக்கான்னு டவுட். பாலாறுனா பாலா அப்படியே பாலா கொட்டுறது ஆறுனா அங்க பாலா இருக்கிடன்னு எங்கேயும் காணப்படாது, பூமி கீழே ஓடுறது இருக்கிறோம். நம்ம இருக்கோம் பயப்படிச்சா வந்து ஜலம் தரிக்கிறோம். எத்தனை பொருள்கள்லாம் சயின்டிஸ்ட் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இந்த ஹிமாலயம் 20,000 வருஷம் அனுப்புற, 2,00,000 வருஷம் அனுப்புற, ஹிமாலயம் இருக்காதுன்னுட்டான். நான் சொன்னேன், நீங்க 50 வருஷம் அனுப்புற, நீ இருக்க முடியாது, ஹிமாலயங்கள் இருக்காவோமா, எல்லாம் கரைஞ்சு போறதுன்னு சொல்றேன். ஆமா, சூரிய பகவானே இருக்க மாட்டான்ட்டார் சர்வத்தார். அவன் ஏதோ கணக்கு போடுறான் சொல்றான். இந்த உலகம் நகதா அனைத்திருக்கும் ஜகத்துன்னு மீமாம்சையில சொல்லிருக்கான். இப்படி ஜனங்கள் சொல்லிட்டு இருக்கான். விவகாரம் என்ன, யோஜனை பண்ணி பார்த்தேன்னா பர்மனன்ட்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு பிரம்மத்தை தவிர மீதி எல்லாம் மாறிட்டு இருக்க, அது அனித்யாது. சரி, அனித்யமா இருந்தாலும் சௌக்கியமா இருக்கட்டுமே, அதுவும் இல்ல. இந்த அனித்யம சுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம் பகவான் சொல்ற, இந்த உலகம் எல்லாம் அனித்யம் பார்த்தார். அனித்யமா இருந்தா நான் இருக்கிறதுக்கே என்ஜாய் பண்ணிட்டு போறேன்ட்டு அவசம். அனித்யம் தான் நான் இல்லைன்னு சொன்னேன்னா என்ன, இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருந்துட்டு போறேன் சார், உமக்கு என்ன அசுகம். நிஜமாகவே சுகம் இல்லப்ப, சுகம் இருக்கா போல பார்த்துட்டு இருக்கே, ஆயா சுகம் இல்ல. அனித்யம் அசுகம் லோகம் இமம் லோகம் இத பிராப்திய என்ன பண்ணணும், என்னை போற்றி கொண்டு அப்பதான் உன்னால முன்னுக்கு வர முடியுமே தவிர, இல்ல என்ன வேற வழி இல்லைன்ட்டா பகவான் கீதையில, கீதையில சொல்லிருக்க, நம்ம கீதையை பார்த்தா தானே விவகாரம் முழுக்க அப்படின்னா இருக்க. அது மாதிரி உலகத்தை பார்த்து இவ்வுலகத்துல இருக்கிற பொருள்கள் எதுவும் சாஸ்வதம் இல்லை என்று அறிந்து, சாஸ்வதமான பதார்த்தம் எதுவும் நமக்கு சாஸ்வதமான, அசாஸ்வதமான பதார்த்தம் எதையும் சாஸ்வதமான சுகத்தை கொடுக்காது என்று அறிந்து கொண்டு, இப்பொருள்கள்லாம் அனித்யம் என்பதற்கு ஒரு யுக்தி என்ன, ஒரு செயலால இது வந்தது, எதாவது செயலால வந்ததோ அந்த செயல் போனவரை கொஞ்ச நாள் ஆனா போயிடும். ஆகையால் சாதன சாத்தியாத சர்வஸ்மாத் விரக்த சியாத், சார் எனக்கு வீடு வேண்டாம், கார் வேண்டாம், மற்ற பொருள்கள் எல்லாம் வேண்டாம், தனியா இருக்கே, ரைட். ஆனா இவைகள்லாம் வேண்டாம்னு தள்ளிடலாம், பேங்க் அக்கௌண்ட் கூட என் பேர்ல போட வேண்டாம், ட்ரஸ்ட்ல போடும், வேண்டியப்ப எடுத்துக்கிறேன், என் பேர்ல இருக்க கூடாது, தியாகம் பண்ணேனே விவகாரத்தில் ட்ரஸ்ட்ல போடும். சில பேர் வீடையே ட்ரஸ்ட்லயே போட்டு இருக்கான், என்னடா அந்த வீடு 10 கோடி போகும், ட்ரஸ்ட்ல போட்டா இன்கம் டாக்ஸ் ரொம்ப பெனிஃபிட் வருதான், எனக்கு தெரியாது அப்படி போட்டு என்கிட்ட சொன்ன வகையால இருந்துட்டு இருக்கான்,
கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். தசரதன் கேட்கவே இல்லை.
என்ன ஆச்சுன்னு அயோத்திய காண்டத்துல பரதன் அங்க வர்ற எதுக்காக அப்பா காலமாட்டா சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்றதுக்காக வரான். அப்ப ராமன் நினைக்கிறாராம், எங்க அப்பாவுக்கு என் மேல பிரீத்தி ஜாஸ்தியா எனக்கு எங்க அப்பா மேல பிரீத்தி ஜாஸ்தியா? என்ன ஒரு கேள்வி, யாராவது நினைச்சு பாப்பா இப்படி எல்லாம் கேள்வி வருமா? இவன் தீர்மானம் பண்ணிட்டான், எனக்கு தான் எங்க அப்பா அப்பா அம்மாவை கட்டிட்டு நான் அழறேன், அவளுக்கு என் மேல ஒரு பிரீத்தியும் இல்ல, அதான் வேற யாராவது தான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு தான் ஒவ்வொருத்தர் நான் நினைக்கிறேன். லோகத்துல ஞாபகம் வச்சுக்கோ, நான் நினைக்கலன்னு சொல்லக்கூடாது. இன்சைடு சில சந்தர்ப்பத்துல சில நாள்ல தோன்றது நம்மள வைரா இருக்க, அதுலயும் கல்யாணம் ஆகிய கூட ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா சில சமயத்துல சில கவலை இருக்கத்தான் இருக்கு. ராமன் என்ன பண்ணினார், எனக்கு அப்பா மேல பிரீத்தியா அப்பாவுக்கு எம் மேல பிரீத்தி ஜாஸ்தியா எது ஜாஸ்தி இவர் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்புறம் சொல்ற, எங்க அப்பாவுக்கு முன்னால நான் எதுக்கு பிரயோஜனம் இல்லை தீர்மானத்துக்கு வந்துட்டார். என்னன்னா உன்னை நீ போனால் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னார், நிச்சயமாகவே பிராண்ட விட்ட. அப்பா போனாருங்கிற விஷயத்த காதல விழுந்தது, இன்னும் நான் உயிரோட இருக்கேன், யாருக்கு சார் பிரியம் ஜாஸ்தி இல்லை? இந்த ஸ்லோகம்லாம் ராமாயணத்துல சொல்லவே மாட்டார். இதெல்லாம் சொன்னா பத்து பேர் வருவாளா? அந்த இமோஷன்ஸ் எடுத்து சொல்றதுங்கிறது வால்மீகி கீதை ஒருத்தம் கிடையாது. ராமாயணத்தை எப்படி படிக்கணும், ஒவ்வொரு ஸ்லோகமா பாராயணம் வேகமா படிக்கக்கூடாது, ஒவ்வொரு ஸ்லோகமா வாசிச்சு என்ன நினைக்கிறா என்ன ஏது அப்படி ரசிக்கணும். ஆபீஸுக்கு போற சமயத்துல காலமே ராமாயணம் படிக்கிறதே கட்டம், இது வேற விவகாரம் இப்படி சொல்றேன்னு. ஏன் ராத்திரி படிக்க படிக்கூடாது, பாராயணம் கட்டளை பண்ணுங்க, ராத்திரி ரசிங்க, விவகாரம் முழுக்க. ஏன் சொல்றது என்ன, அப்படி லோகத்துல எல்லோருக்கும் எதுல ரொம்ப பிரியம், தன் பையன் இடத்துல பிரியம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அவன் சௌக்கியமா இருக்கணும் நினைக்கிற இடம். 20 லட்சம் 30 லட்சம் அருந்தா அவனுக்கு படிப்பு படிக்க வைக்கணும், என்ன கட்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கடன் பண்ணினாலும் பரவாயில்ல, பையனை படிக்க வைக்கணும்னு தோன்றது வித்தியம். அவனுக்கு உடம்பு வந்து அனுமார் கோவில சுத்திரிடம், இது வரைக்கும் நான் நாஸ்திகனா இருந்தா ஒண்ணும் இல்லையு சொல்றவனு கூட, பையனுக்கு உடம்பு சரியா இல்ல பொண்ணுக்கு உடம்பு சரியா இல்ல ஓடுறானோ இல்லையா, ஏன் அவள் இடத்துல நமக்கு ரொம்ப பிரியம். நாத்துக்காரத்துல பிரியமான அனாவசியமா கேள்வி கேட்டு மாட்டிக்காதீங்க, கிடையாது. யார் இடத்துல பிரியம்னர், எல்லோருக்கும் பிரியம் யார் இடத்துல, பையன் இடத்துல. நான் சொல்லல ஆச்சாரியால் புத்திரா முதல்ல தக்த புத்திரா, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வித்தா, பையனுக்கு அடுத்ததா ஸ்டேஜ் எது சார், நிஜமாக எல்லாருக்கும் பிரியம் என்ன காசு. பிரியம் இல்லேன்னு யாராவது சொல்லுவா, எல்லாருக்கும் தான் வேணும், அது எவ்வளவு வேணும் அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுறது வச்சுக்கலாம், ஆனா காசுல பிரியம் எல்லாருக்கும் இருக்கு. புத்திர வித்த அப்புறம் லோகேஷனாயா, லோகேஷனா நல்ல லோகம், என்னமோ இந்த உலகத்துல இப்படி பிறந்திருக்கோம், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நானும் அவசியம் ஏற்பட்டோம், எல்லாத்தையும் நல்ல பேரை சம்பாதிக்கணும், நல்ல அது பண்ணணும் இது பண்ணணும் நினைச்சோம், ஆனா என்ன ஆச்சு, சீக்கிரமா டைம் ஓடி போயிடுச்சு சார். இந்த 60 வயசு ஆன பிறகுதான் நினைக்கிறான், 60 வயசு வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஒண்ணுமே சாதிக்கலையேங்கிறான். இது எப்ப இருந்திருக்கணும், 20 வயசுல இந்த எண்ணம் வந்திருக்கணும், சம்திங் வி ஷட் அச்சீவ் இன் திஸ் லைஃப்ங்கிற எண்ணம் இருந்திருக்கணும். அது லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே 60 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பந்தங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியல, சரி அடுத்த லைஃப்லயாவது பார்த்து போகணும்னு விட்டுறான். அப்படித்தானே இருக்கு, சச்சரித்து போன தண்ணிக்கு பேச்சுன்னு என்னத்தை சாதிச்சோம் யோஜனை பண்ணினா ஒண்ணும் தெரியலையே. அப்ப கடைசியில் என்ன நினைக்கிறான், இந்த லைஃப் தான் போச்சு, அடுத்த லைஃப்லயாவது நம்ம சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு நல்ல காரியங்களை பண்ணணும்னு ஒரு சங்கல்பத்துக்கு வர்றோம். சங்கல்பத்தோட நின்னது ஒண்ணு ஆரம்பிக்கல வச்சுங்களேன், ஆனா சங்கல்பத்துக்கு என்ன, மரணானந்தரம் சௌக்கியமா இருக்கணும், அதனால மரணானந்தரம் நல்ல லோகம் கிடைக்கணும் அப்படின்னு லோகேஷனா, எல்லாருக்கும் எதுல ரொம்ப பிரியா புத்திரேஷனா, அதுக்கு அடுத்ததா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன காசு, இருக்கிற பரியந்தான் நம்ம சௌக்கியமா இருக்கணும் சார். 10 கோடி கையில வச்சிருக்கா, பசங்களுக்கு கொடுக்கணுங்கிறான், இவர் கொடுக்கலாமான்னு தீர்மானம் பண்ற, மாமி சொல்ற பின்னால அவர் அவாதானே எடுத்துக்க போறா, இப்பவே என் கொடுக்குறேன், எனக்கு இதை மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கு, இப்ப கொடுக்கறேன் இருக்கட்டும்னு ஒண்ணும் இல்ல, எங்க எது இருக்கோ நம்ம தேடி அரைஞ்சு எடுத்து பாவா. நம்ம குழந்தைகள்ல ரொம்ப பத்திரமானவா, அப்படித்தான் வளர்த்துருக்க நீங்க. ஆகையால் விவகாரம் என்ன, இப்பவே கொடுத்த அப்ப ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த காசு என்னை விட்டு போயிடுதுன்னா நான் சௌக்கியமா இருப்பேனான்னு ஒரு சந்தேகம் இருக்கா. சரி, இன்னும் லாயரை கூட்டு வந்து ஒரு வில்லு எழுதுனா என்ன பண்ணுங்க? ஏன் சார் இதெல்லாம் அனாவசியமா வந்து நீங்க முடிச்சிருக்கணும், லிஸ்ட் போட்டு வைங்க, அப்புறம் பாத்துப்போம். இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இன்னாருக்கு ஒன்னும் வேண்டாம், எல்லாம் பின்னால பாத்துப்பா. விவகாரம் என்னடா, இதுக்குள்ளேயே விவகாரங்கள் என்ன, அந்த காசு நம்மளை விட்டு விட்டு போறதுன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையோ மனுஷியாளுக்கு. சக்த புத்திர வித்த லோகேஷனாய ஆச்சாரியால் எழுதுறத மனுஷியாளுடைய மனச சைக்காலஜியே எப்படி புரிஞ்சுட்டு இருக்கான்னு பாக்கணும். அபிமானங்கள் பிரதிபன்ன பரமஹம்ச பரிவ்ராஜ்யாய, அதற்கு பிறகு எல்லாம் இதில் விட்டு விட்ட, காசு வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், எல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டவருக்கு அந்த விட்ட நிலைக்கு என்ன பேரு? பரமஹம்ச பரிவ்ராஜ்யம். பரிவ்ராஜகன் பரிதஹா விரஜதீதி பரிவ்ராட், எல்லாவற்றையும் விட்டு விட்டார். நம்ம விட்டதுமே அதை ஒருத்தர் எடுத்துட்டான், ஐயோ எடுத்துட்டான், இந்த பம்பு வரப்படாது, நீதான் விட்டு இல்லாத, யார் எடுத்துட்டா என்ன? நம்ம பையன் தான் எடுத்துக்கணும். அவன் அப்புறம் தப்பன சாதங்கள்லாம் பண்ணணும், இன்னொருத்தனுக்கு நம்ம காசு போகப்படாது. இப்படிங்கிறது அதை விடுறது இல்ல. விடுறதுன்னு என்ன அர்த்தம்? எப்படி போனாலும் எனக்கு அதோட இது மேல கவலை இல்லைங்கிற அபிப்பிராயத்தில் விடுற மாதிரி அதான். அப்படி பரிதோ ரஜதி, எல்லாவற்றையும் விட்டார். ஆகையால் பரிவிராட், விடுறது சில சமயத்தில் நம்மளும் விட்டுறோம். கோமா ஸ்டேஜ்ல போனா எல்லாத்தையும் விட்டு புடிச்சுட்டாரு, அது அப்படி விடுறது இல்ல. நல்லதை புடிச்சுண்டு இவைகளை விடணும், ஆத்மாவை புடிச்சுண்டு அனாத்மாவை விடணும், ஆத்மாவை புடிச்சுண்டு அனுபவித்துக் கொண்டே அனாத்மாவில லாபம் இல்லைன்னு விடணும். அதனாலதான் அவருக்கு பரமஹம்சர்னு பேர். குரு மந்திரத்துக்கு ஹம்சஹான்னு பேர். அஹம் சஹான்னு சேர்ந்து ஹம்சா ஹம்ச சோஹம் சோஹம் ஹம்சா ஹம்சா சிவா சோஹம் ஏதோ சொல்லிட்டு இருக்க. இந்த ஹம்சஹான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அஹம் சஹா நானே பரம்பொருள், பரம்பொருளே நான், அஹம் சஹா சஹா அஹம் ஹம்ச சோஹம். இந்த ஹம்சஹாங்கிறது அன்னபக்ஷிக்கு ஹம்சஹான்னு பேர் வச்சிருக்கு. அன்னபக்ஷி என்ன பண்றது, பாலையும் ஜலமும் கலந்து விட்டுருதுன்னா ஆனந்தமா இருந்து அதை குடிக்க ஆரம்பிச்சதுமே பாலை மட்டும் குடிச்சுட்டு ஜலத்தை விட்டுறது. அதுக்கு நீங்க வந்து இது பண்ணி டிஸ்டில்லாம் பண்ணி ஒன்னும் பண்ண வேண்டாம். அந்த அன்னபட்சி பக்கத்துல இருந்தா பாலம் ஜலமும் கலந்துருந்தா அது மூக்க வச்சதுமே அதுக்கு என்னமா தெரியுமோ தெரியல, பாலை மட்டும் பருகிறது தீர்த்தத்தை எவ்வளவு தீர்த்தம் வச்சாலும் அந்த ஒரு டிராப் கூட குறையாதுன்னு அப்படி ஏழுச்சிடுறது. இதுக்கு ஹம்சம். ஆனா பரமஹம்சம் என்ன பண்றதா, பாலையும் தீர்த்தத்தையும் பிரித்து ரெண்டையும் கொடுத்துடுறதா தான் அட்டாச் அன்அட்டாச்சா, அதான் பரமஹம்ச. அப்படிப்பட்டவர் குரு பரமஹம்ச பரிவ்ராஜ்யாய. இப்படிப்பட்டவரா இருக்கார். நம்ம கிட்ட போறோம், எரிஞ்சு விழுந்தார் பாரும், இனிமேல் இவர் முகத்திலேயே இந்த ஜன்மாவும் முழுகிவிடாதுன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டான். என்ன நல்ல குரு பார்க்கலாம், அப்படி இருக்கப்படாது. சம போல நடக்க இருக்கணும், தம மனசனுடைய அடங்கம் இருக்கணும், சம தம தயாதியுக்தாயா, எவ்வளவு கட்டப்படுறாளே இவளுக்கு ஏதாவது க்ஷேமத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தயாதியுக்தாய, சாஸ்திர பிரசித்த சிஷ்ய குண சம்பந்தாய. குருவுக்கு என்ன வேணும்னார், சிஷ்ய குணங்கள் இருக்கணும். அவர் சிஷ்யனா இருந்து கொண்டு சேவித்து அதே போல இருக்கிற சிஷ்யனா பார்த்து அவனுக்கு கொடுக்கணும். சிஷ்ய குண சம்பன்னாய எல்லாத்த விட என்ன, சூச்சாயே சுத்த தன்மை இருக்கணும். ஸ்நானம் பண்ணி மடியா இருந்து மடி இடையெல்லாம் என்னதுன்னு இப்ப தெரியாதுன்னு வச்சுங்களேன், சூச்சாயே பிராமணாய விதிவத் உபசன்னாய சிஷ்யாய, யார் வந்து சாஸ்திரம் எப்படி சொல்றோ அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணி சமதமத்தோட அவ ரொம்ப மரியாதையா இதை தெரிஞ்சுக்கணும்னு ஸ்ரத்தையோட யாரு வள்ளாலோ அவளுக்கு சிஷ்யாய. ஜாதி கர்ம விருத்த வித்யா விஜனை பரீட்சிதாய, யாரோ வந்து என்ன கேட்டா நான் சொல்லிவிட்டேன்னு சொல்லக்கூடாது, அவன் நிஜமாகவே இதை ஃபாலோ பண்ணுவாளா, இல்ல வந்து ரெண்டு நாள் வந்து பார்த்து விட்டா சரி போதான் போறதுன்னு போயிடுவாளா. சில பேர் அவர்கிட்ட நான் மந்திரம் வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்தேன் இந்த மந்திரம் பிரயோஜனம் இல்ல சார், இனிமேல அவட்ட போகாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவா சில பேர். அப்படி எல்லாம் பண்ணுவானா சில பேர்? இந்த குரு விட அந்த குரு தேவையில்ல சார். ஏன்னா அவருக்கு காசு நிறைய இருக்கு, நீங்க கொடுக்காத பண்ணாலும் பரவாயில்லை அவருக்கு. இது வேண்டாம் என்ன, இந்த குரு சொல்றது ட்ரையா இருக்கு, பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. ஏதோ லௌகிகமான விஷயத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்ற, அங்கே போங்க இப்படின்னு மன்றவா இருக்க பத்தில. இப்படி எல்லாம் பக்தி இல்லையா, இப்படி எல்லாம் அனாவசியமா ஜாஸ்தி பேசப்பட. இது என்னடா இப்படி பேசி அனாவசியமா அவனும் மாட்டிட்டு குருவே மாட்டி விடுவான், அப்படி இருக்கப்படாது. ஜாதி கர்ம விருத்த வித்யா அபிஜனை பரீட்சதாய, அந்த சிஷ்யனை நன்னா பரீட்சை பண்ணி அதுக்கு பிறகு குருயாது அவருக்கு சொல்லணும். குருவுக்கு சிஷ்யனுக்கு பாடம் சொல்லணும், அவன் கேட்டா சிரத்தாவத்தோட சொல்லணும்னு ஒரு கட்டளை. அதான் சொல்ற குருயாத் எத்தனை தரம்னர் புன புன சொல்லிட்டே இருக்கோம்னர். எது வரைக்கும் யாவத் கிரகணம் திருடி பவதி, சிஷ்யனுக்கு நன்னா புரியறதோ. இது புரிஞ்சு போயிடுது, விட புரிஞ்சு போயிடுதுன்னு இல்ல. அர்ஜுன் எல்லாத்தையும் கேட்ட, சிதோஸ்மி கத சந்தேக அப்படின்ட்ட. என்னாச்சு? சிதோஸ்மி கத சந்தேக, நான் நிக்கிறேன் எப்படி எல்லா சந்தேகங்களும் என்னை விட்டு போயிடுதுன்னு. சுங்கேரி பெரியவர் சொன்னார், திருப்பி சொல்லல அவர் நல்ல காலம். கதோஸ்மி சித சந்தேக போயிட்டேன், ஆனா சந்தேகம் மட்டும் நிக்கிறது என்ன நடுவில் பேசுறோம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? மாடர்ன் சிஷியாத் இப்படி இருக்காராம், அப்படி இருக்கப்படாது. விவகாரம் என்ன? சிதோஸ்மி கத சந்தே. அது மாதிரி விவகாரம் என்ன? புன புன யாவத் கிரகணம் திருடி பவதி, அந்த சிஷியனுக்கு நன்னா இந்த அர்த்தம் இது மேல டவுட்டே வராத அளவுக்கு எப்படி சொல்லியுமோ அப்படி சொல்லணும். ஆகையா சிஷியனுக்கு புரியலன்னு தப்பு யாருந்து சார்? குருது. குருவுக்கு அவ்வளவுப்பட்டதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அப்படின்னு அது வரைக்கும் சொல்லணும். நீங்க எல்லாம் சொன்னீங்க, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ உங்க பர்சனல் ஐடியா சொன்னா போல இருக்கே தவிர, வேதம் சொல்றதா ஸ்ருதிஷ்டா, நான் இத்தனையும் சொன்னதெல்லாம் வேதத்துல இருக்கு, உபனிஷத்துகள்ல இருக்கு, அப்படிங்கிற அம்சத்தை சொல்ல போறேன். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நாளைக்கு சாயங்காலம். ஆனா நாளைக்கு சாயங்காலம் என்னன்னா, இந்த பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையில ஒரு பாகம் இருக்கு, அதை விட்டுறப்படாது. இன்னைக்கு விஜயதசமின்னு சில பேர் இன்னைக்கு நம்ம ஊர்ல ரெண்டு நாளும் பூஜை பண்ணணும், ரெண்டு நாளும் பிரசாதத்தை சாப்பிடணும், இது நமக்கு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு நாளா வச்சுப்போம். பிள்ளையார் தேவதி உட்பட என்ன சுவாமி, ரெண்டு நாளைக்கு பூஜை ரெண்டு நாளைக்கு பிரசாதம், என்ன கருத்து தப்பு விவகாரம்? தீபாவளி ரெண்டு நாள் இருந்ததுன்னா ரெண்டு நாளுக்கு புது வஸ்திரங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கும் விஜயசமின்னு சில பேர் கொண்டாடுறதுனால இன்னைக்கும் உபதேசத்தை புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நாளைக்கு அந்த பிரசனோத்தர ரத்ன மாளிகையை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது அடுத்த வாரம் மேல் பாகத்தை அழகாக. அதனால நாளைக்கு பிரசனோத்தர ரத்ன மாளிகை. ஓம் சஹனாவவது சஹனவுனத்து.